வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 36. வாசிப்பவர் மதுமிதா. சூரியனை பிடித்த கிரகணம் நீங்கியும் என்னை பிடித்த பீடை நீங்காமையினால் நான் காவல் கூடத்திலே இருந்தேன். அரசனை நியமிக்கிறதற்காக போன ஜனங்கள் உடனே தேவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்த பிறகு பட்டத்து யானை கையிலே பூமாலையை கொடுத்து விட்டதாகவும், அது ஒரு மகா புருஷன் கழுத்திலே மாலையை போட்டு தன் முதுகின் மேலே தூக்கி வைத்து கொண்டதாகவும், அந்த மகாபுருஷனை ஜனங்கள் அரசனாக தெரிந்து கொண்டதாகவும் அன்றைய தினம் சாயங்காலத்தில் நான் கேள்விப்பட்டு திருப்தியடைந்தேன். அந்த அரசனுடைய ஊர், பெயர், ஜாதி முதலிய பூர்வோத்தமங்களும் குணாகுணங்களும் ஒருவருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவருடைய அதிரூப சௌந்தரியத்தை பற்றி புகழாதவர்கள் ஒருவரும் இல்லை. அன்றைய தினம் சூரியன் அஸ்தமித்து இருட்டின பிறகு சில சேவகர்கள் ஓடி வந்து, புதிதாக வந்திருந்த அரசர் அநேக வழக்குகள் விசாரணையாகாமல் வெகு காலமாய் பாக்கி இருக்கிறந்தவென்று கேள்விப்பட்டு உடனே எல்லோரையும் அழைத்து கொண்டு வரும்படி ஆக்ஞாபித்தார் என்று தெரிவித்தார்கள். உடனே நாங்கள் எல்லோரும் புறப்பட்டு கொலு மண்டபத்துக்கு போனோம். புது ராஜாவினுடைய மாதிரி தெரியாமையினால் எப்படி தீர்மானம் செய்வாரோ என்று நான் பயந்து அடிவயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு போவது போல் போனேன். அப்போது இரா காலமாகவும் அநேக ஜனக்கூட்டமாகவும் இருந்தபடியால் அரசருடைய முகம் எனக்கு நன்றாக தெரியவில்லை. அவர் மிருது பாஷியாயிருந்தபடியால் அவருடைய குரலும் நன்றாக கேட்கவில்லை. ஒரு உத்தியோகஸ்தன் என்னுடைய வாதியான சக்கிலியன் பெயரை சொல்லி கூப்பிட, சக்கிலியன் சபை முன்னே வந்து, இந்த மனுஷன் என்னுடைய ஜோட்டை வாங்கி உபயோகித்து கொண்டு அதற்காக என்னை சந்தோஷப்படுத்துவதாக ஒப்புக்கொண்டவன். அந்தப்படி செய்யாததினால் என்னை சந்தோஷப்படுத்தும்படி உத்தரவு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். நானும் என்னுடைய எதிர்வாதங்களை தெரிவித்தேன். அரசர் சற்று நேரம் மௌனமாயிருந்து பிறகு சக்கிலியனை நோக்கி, நாம் இப்போது அரசனாக வந்திருக்கிறோம், உனக்கு எப்படி இருக்கிறது என்று வினவினார். அவன், எனக்கு சந்தோஷமாயிருக்கிறது என்றான். உடனே அரசர், நீ சந்தோஷமாயிருப்பதாக ஒப்புக்கொள்கிறபடியால் ஜோட்டுக்காக அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லி அவனை பிடித்து தள்ளிவிடும்படி உத்தரவு கொடுத்தார். இரண்டாவது சூதாடிகள் வந்து சும்மாவை வாங்கி கொடுக்கும்படி வேண்டினார்கள். அரசர் சற்று நேரம் ஆலோசிக்கிறவர் போல மௌனமாயிருந்து பிறகு, சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் வெறுமையாயிருந்த ஒரு வெண்கல பானையை சூதாட்டிகளுக்கு காட்டி, அதில் என்ன இருக்கிறது பாருங்கள் என்றார். அவர்கள் உள்ளே பார்வையிட்டு சும்மா இருக்கிறது என்றார்கள். உடனே அரசர் அவர்களை பார்த்து, அந்த சும்மாவை எடுத்து கொள்ளுங்கள் என்று தீர்மானித்தார். மூன்றாவது ஒற்றைக்கண் குருடன் வந்து, இவன் தன்னுடைய குருட்டு கண்ணை கொடுத்துவிட்டு என்னுடைய நல்ல கண்ணை இரவல் வாங்கி கொண்டு போனவன், மறுபடியும் கொடாததினால் என்னுடைய நல்ல கண்ணை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றான். உடனே அரசர் அவனை பார்த்து, நீ பிரதிவாதியினுடைய குருட்டு கண்ணை முந்தி வாங்கி கொண்டதாக ஒப்புக்கொள்ளுகிறபடியால் அந்த கண்ணை தோண்டி அவருக்கு கொடுத்துவிடு, அவருடைய நல்ல கண்ணை பற்றி பிற்பாடு தீர்மானம் செய்கிறோம் என்றார். அவன், குருட்டு கண்ணை எப்படி தோண்டுவேன் என்றான். அது உன்னால் கூடாத பட்சத்தில் நாம் தோண்டும்படி செய்விக்கிறோம் என்று ஒரு குரடு கொண்டு வரும்படி அரசர் உத்தரவு கொடுத்தார். இதை கேட்ட உடனே அந்த ஏகாட்சி, என்னை சும்மா விட்டார் போதும், எனக்கு நல்ல கண் வேண்டாம் வேண்டாம் என்று கதறிக்கொண்டு ஓடினான். நொண்டிக்காலன் வழக்கிலும் நொண்டிக்காலை முந்தி எனக்கு வெட்டி கொடுக்கும்படி தீர்மானம் செய்யப்பட்டது. அவனும், எனக்கு நொண்டிக்காலே போதும், நல்ல கால் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி ஓடினான். பாகசாலைக்காரன் அவனுடைய வழக்கை சொல்லி கொண்ட உடனே அரசர் சில வெள்ளி நாணயங்களை எடுத்து கலகலவென்று சக்திக்கும்படியாக ஒரு வெண்கல தட்டில் கொட்டி பாகசாலைக்காரனை பார்த்து, அந்த பணங்களின் ஓசையை கேட்டாயா என்றார். அவன், கேட்டேன் என்றான். உடனே அரசர் அவனை பார்த்து, பிரதிவாதி உன்னுடைய சாதத்தின் வாசனையை மூக்கினால் கிரகித்ததற்கும் அதன் கிரயப்பணத்தின் சப்தத்தை நீ காதினால் கேட்டதற்கும் சரியாய் போய்விட்டது. ஆகையால் நீ வீட்டுக்கு போகலாம் என்று உத்தரவு கொடுத்தார். பிறகு தாசியானவள் வந்து பிரதிவாதி தன்னை நிழலினால் ஆலிங்கனம் செய்ததாக தெரிவித்தாள். உடனே அரசர் அவளை பார்த்து, பிரதிவாதி உன்னை நிழலினால் ஆலிங்கனம் செய்தபடியால் உனக்கு பணம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த தாசியை வெளிச்சத்தில் நிறுத்தி அவள் மேலே பண நிழல் படும்படி பணத்தை மேலே தூக்கி காட்டும்படி திட்டம் செய்தார். மழை போல வந்த துன்பமெல்லாம் பனி போல் நீங்கினது போல என் மேலே வந்த துர்வழக்குகளெல்லாம் எனக்கு அனுகூலமாக முடிந்தபடியால் நான் கரை காணாத கழிப்பு கடலில் மூழ்கினேன். என்னுடைய வழக்குகள் முடிந்த பிற்பாடு அரசர் ஜனங்களை நோக்கி சொல்கிறார், இப்போது நம் விசாரணை செய்த துர்வழக்குகளினால் இந்த ஊர் எவ்வளவு கெட்ட ஸ்திதிக்கு வந்திருக்கிறதென்பதை நாம் கரதலாமலகம் போர் கண்டுகொண்டோம். இப்படிப்பட்ட வழக்குகளை நாம் எந்த ஊரிலும் கேள்விப்பட்டதில்லை. இப்படிப்பட்ட வழக்குகளை கொண்டு வருகிறவர்கள் நம்மையும் நம்முடைய நியாயாசனத்தையும் அவமானப்படுத்துகிறபடியால் அவர்களை தண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கின்றது. ஆயினும் நமக்கு பட்டாபிஷேகமான இந்த மங்கள தினத்தில் ஒருவரையும் தண்டிக்க நமக்கு இஷ்டமில்லாதபடியால் அந்த துர்வியாஜியக்காரர்களை இந்த தடவை மன்னித்திருக்கிறோம். இனிமேல் இத்தன்மையான வழக்குகளை யாராவது கொண்டு வருவார்களானால் அவர்கள் தப்பாமல் தண்டிக்கப்படுவார்கள். ஸ்தாவர ஜங்கமங்களை அநியாயமாக இழந்து போனவர்களும் அல்லது வேறு விதமான துன்பத்தை அடைந்தவர்களும் நம்மிடத்தில் வந்து முறையிட்டு கொண்டால் நாம் கிரமப்படி விசாரணை செய்து நிஷ்பக்ஷபாதமாகவும் நிர்தாட்சண்யமாகவும் தீர்மானம் செய்ய சித்தமாய் இருக்கிறோம். இந்த ஊரிலே குடியரசு நிலைத்த பிற்பாடு அக்கிரமம் நிலை பெற்று தர்மம் குடியோடி போய்விட்டதாக தெரிய வருகிறது. நம்முடைய காலத்தில் தர்மம் தலையெடுக்கும், அநியாயம் அதோகதியாக போகும், இதை நீங்கள் சீக்கிரத்தில் காண்பீர்கள் என்றார். இந்த உபன்யாசத்தை கேட்டவுடனே சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிந்தது போல் சாதுக்கள் எல்லோரும் பரம சந்தோஷம் அடைந்தார்கள். துஷ்டர்கள் எல்லோரும் கருடனை கண்ட பாம்பு போல் அடங்கினார்கள். நான் இதுதான் சமயம் என்று நினைத்து என்னுடைய வஸ்திராபரணங்களை கவர்ந்து கொண்ட காவல் வீரர்களை நோக்கி, நீங்கள் செய்த அக்கிரமங்களை நான் அரசனுக்கு தெரிவிக்கப் போகிறேன் என்று சொல்லி என் காலை எட்டி வைத்தேன். அவர்கள் உடனே என்னை வழிமறித்து கொண்டு, சுவாமி, உங்களுடைய சொத்துக்களை கொடுத்து விடுகிறோம், எங்களுடைய செய்கையை அரசனுக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று 16 பல்லையும் காட்டி கெஞ்சினார்கள். நான் அரசனிடத்தில் போகாமல் திரும்பி என்னுடைய உடைமைகளை கொடுக்கும்படி கேட்டேன். அவர்கள் என்னை பார்த்து, சுவாமி, இந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு ஒரு விஷயமா? பொழுது விடிவதும் விடியாவர் போவதுமே உங்களுடைய சுவாதீனத்தில் இருக்கும் போது உங்களுடைய சக்திக்கு மேற்பட்டது யாது? நீங்கள் வானத்தை வில்லாக வளைப்பீர்கள், மணலை கயிறாக திருப்பீர்கள், நீங்கள் ஆகாயத்தை ஆடையாக்கி அணிந்து கொள்வீர்கள், மண்ணையும் கல்லையும் ஆபரணமாக்கி பூண்டு கொள்வீர்கள். எங்களுக்கு கொடுத்துவிட்ட ஆடை ஆபரணங்களை மறுபடியும் கேட்கலாமா என்றார்கள். நான் அவர்களை பார்த்து, நான் அவைகளை உங்களுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்திருந்தால் நான் மறுபடியும் கேட்க மாட்டேன். அவைகளை நீங்களே துராக்கிருதமாய் கவர்ந்து கொண்டபடியால் மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்றேன். அவர்கள் என் சொத்துக்களை கொண்டு வருவதாக சொல்லி வெளியே போய் சற்று நேரத்திற்கு பின்பு ஒரு மூட்டையை கொண்டு வந்து கொடுத்து என்னுடைய உடைமைகளெல்லாம் அதற்குள் இருப்பதாக சொல்லி போய்விட்டார்கள். அவர்களை நான் பயமுறுத்தி மறுபடியும் என்னுடைய சொத்துக்களை வாங்கி கொண்ட விஷயத்தில் என்னுடைய சாமர்த்தியத்தை நானே மெச்சிக்கொண்டேன். நடு சாமத்தில் ராஜசபை கலைந்து அரசன் முதலிய எல்லோரும் அவரவர்களுடைய கிரகங்களுக்கு போய்விட்டார்கள். வாய் கொழுப்பு சீலையால் வடைந்தது போல் அந்த ஊராரிடத்தில் வாய் கொடுத்தால் பாடாவதியாய் வருகிறபடியால் இனிமேல் ஒருவரிடத்திலும் வாயை திறக்கிறதில்லை என்றும், பொழுது விடுகிற வரையில் எங்கேயாவது படுத்திருந்து விடிந்தவுடனே அந்த ஊரை விட்டு போய் விடுகிறதென்றும் நிச்சயித்து கொண்டேன். நான் கொழு மண்டபத்தை விட்டு வெளியே போவதற்கு முன் வஸ்திரத்தை தரித்து கொள்ளலாம் என்று நினைத்து அந்த சேவகர்கள் கொடுத்த மூட்டையை அவிழ்த்தேன். வெங்காயம் உரிக்க உரிக்க தோலாயிருப்பது போல் அந்த மூட்டை அவிழ்க்க அவிழ்க்க பழங்கந்தையாயிருந்ததே அல்லாமல் என்னுடைய ஆடைகளையும் காணேன், ஆபரணங்களையும் காணேன். எனக்காக இத்தனை கந்தைகளை அந்த படுபாவிகள் எப்படி பொறுக்கி சேர்த்து வைத்திருந்தார்கள் என்பது பெரிய ஆச்சரியமாயிருந்தது. நமன்வாயில் அகப்பட்ட உயிர் திரும்பினாலும் அவர்களிடத்தில் அகப்பட்ட சொத்து மீளாதென்ற உண்மை அப்போதுதான் எனக்கு தெரிந்தது. நான் கொழு மண்டபத்தை விட்டு வெளியே போக எத்தனமாயிருக்கையில் ஒரு சேவகன் ஓடி வந்து என்னை பார்த்து, ஐயா, இந்த ஊர் துஷ்டர்களுக்கு வாசஸ்தலமாயிருப்பதால் இந்த அர்த்தராத்திரியில் நீங்கள் வெளியே போகாமல் கொழு மண்டபத்திலே படுத்து கொள்ளும்படி மகாராஜா உத்தரவு செய்தார்கள் என்று சொல்லி போய்விட்டான். நான் அரசனுடைய ஜீவகாருண்யத்தை வியந்து கொண்டு அவர் தீர்க்காயுஷா இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்த பிறகு அந்த மண்டபத்தில் ஒரு மூலையில் பூமியே புஷ்பமெத்தையாகவும் என் கையை தலையணையாகவும் வைத்து கொண்டு கௌபீனத்துடன் படுத்து கொண்டேன். படுத்த உடனே அந்த மண்டபத்தில் புத்திர பௌத்திர பிரபௌத்திரர்களுடன் தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து கொண்டிருந்த மூட்டை பூச்சிகள் வந்து என் மேல் ஏறி கவசம் போட்டது போல் மொய்த்து கொண்டன. அவைகள் உபத்திரவத்தினால் எனக்கு நல்ல நித்திரை இல்லாமல் பாதி நித்திரையாய் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்தேன். படுத்து சற்று நேரத்திற்கு பின்பு அந்த கொழு மண்டபத்திற்கும் ராஜ மாளிகைக்கும் மத்தியிலிருந்த வாசற்படி கதவு படியீரென்று திறந்த சப்தம் கேட்டு என்ன ஆபத்து வருமோ என்று பயந்து கொண்டு என்னுடைய இரண்டு கண்களையும் இறுக மூடிக்கொண்டேன். சற்று நேரத்திற்கு பின்பு யாவரோ வந்து என்னை மிருதுவாக தட்டினார்கள். நான் முழு கண்ணையும் திறவாமல் பாதி கண்ணை திறந்து பார்த்தேன். ஞானாம்பாள் வந்து நிற்பது போல தோன்றிற்று. இந்த இடத்திற்கு ஞானாம்பாள் எப்படி வரக்கூடும்? நாம் கனவு காண்கிறோம் என்று நினைத்து மறுபடியும் கண்ணை மூடிக்கண்டேன். அவள் தன்னுடைய இரண்டு கைகளாலும் என்னை பிடித்து தூக்கி உட்கார வைத்து, ஐயோ அத்தான், இந்த பஞ்சை கோலத்துடன் தேவரீரை பார்க்க நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி அழுதாள். நான் கண் விழித்து நீ யார் என்றேன். அவள், என்னை இவ்வளவு சீக்கிரத்தில் மறந்து விட்டீர்களா? நான் ஞானாம்பாள் அல்லவா என்றாள். நான் அவளை பார்த்து, நான் தூங்குகிறேன் என்றும் விழித்திருக்கிறேன் என்றும் நிச்சயம் தெரியவில்லை. அந்த நிச்சயம் தெரியும் பொருட்டு உன்னுடைய நகத்தினாலே என்னை கிள்ளு என்றேன். அவளை நான் பூரண பக்ஷத்துடன் அங்கீகரிக்கவில்லை என்கின்ற கோபத்தினாலும், என்னுடைய நித்திரை மயக்கத்தை தெளிவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலும், அவள் என்னை பலமாக கிள்ளி எனக்கு முத்தம் கொடுப்பது போல என்னை வெடுக்கென்று பல்லாலே கடித்தாள். உடனே நான் திடுக்கென்று விழித்து கொண்டேன். எனக்கு நித்திரை மயக்கம் தெளிந்து அவள் ஞானாம்பாள் என்று நிச்சயம் தெரிந்த உடனே அவளை கட்டிக்கொண்டு சிறுபிள்ளை போல நெடுநேரம் கதறினேன். அவளும் என்னுடன் புலம்பின பிறகு என்னை பார்த்து, உங்களை இந்த கோலத்தோடு நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. உங்களை பார்க்க பார்க்க என் வயிறு பற்றி எரிகின்றது. நீங்கள் ஊரை விட்டு புறப்பட்டது முதல் நடந்த சங்கதிகளை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்றாள். நான் வேட்டை பார்க்க புறப்பட்டது முதல் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிவித்ததும் தவிர, கடைசியாக புது அரசன் என்னை விடுதலை செய்த விவரத்தையும் சொல்லி, அந்த அரசருக்கு கடவுள் பூரண ஆயுசை கொடுக்க வேண்டும், அவராலேதான் உன்னை நான் இப்பொழுது காணும்படியான பாக்கியம் கிடைத்தது என்றேன். ஞானாம்பாள் என்னை பார்த்து, உங்களை விடுதலை செய்த புது அரசன் நான் தான் என்றாள். இதை கேட்ட உடனே நான் ஆச்சரியம் கொண்டு பிரமித்து, நான் மறுபடியும் தூங்குகிறேனோ விழித்திருக்கிறேனோ என்று என் கண்ணை தடவி பார்க்க ஆரம்பித்தேன். அவள் என்னை பார்த்து, உங்களுடைய புத்தியை சிதறவிட வேண்டாம், நான் சொல்வது வாஸ்தவம்தான், எல்லா காரியங்களையும் சவிஸ்தாரமாக சொல்லுகிறேன், வாருங்கள் என்று சொல்லி என் கையை பிடித்து அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போனாள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 36 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.